என்று ஆகஸ்ட் 2012 இதழில் நியூஜெர்சி ஜெர்சி சிட்டியில் இருந்து பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள மனச்சாட்சி என்னும் சிறுகதை போட்டி கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். காலை காப்பியை முடித்துவிட்டு வாசலுக்கு வந்த செல்வம் தன்னுடைய ஒரே சொத்தான வெளியே நிறுத்தியிருந்த பழைய அம்பாசிடர் காரை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தான். பழைய வண்டியாக இருந்தாலும் டாக்ஸியாக ஓடி அவன் குடும்பத்துக்கு தினமும் படியளக்கும் தெய்வம் அல்லவா அது. உள்ளே இருந்து அவன் மனைவி கனகாவின் காலி சுப்பிரபாதம் பலமாக வெளியே கேட்டது. அவனை சங்கடப்பட வைத்தது. ஏண்டி செண்பவா, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும்னா வாசல நிக்கிற உன் அப்பனை போய் கேளு. எங்கிட்ட என்ன கொட்டியா வச்சிருக்குது, என்ன வந்து கேக்குற? ஓட்ட வண்டிய வச்சுக்கிட்டு உசுர வாங்குறாரு. எத்தனை பேரு எப்படி எல்லாம் பொழைக்கிறாங்க. இது ஒரு துப்பு கட்ட ஜென்மம், ஊரே கொல்ல போகுது. இவர் மாத்திரம் நேர் வழியில சம்பாதிப்பாராம். அப்படிப்பட்ட சாமியாரெல்லாம் இன்னைக்கு கோடி கணக்குல பணம் வச்சிருக்காங்க. பொண்ணு மேலே படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஏதாவது அக்கறை இந்த ஆளுக்கு இருக்கா? இதை கட்டிக்கிட்ட நாள்லேருந்து என்னத்தை கண்டே என்று பொறிந்து தள்ளினாள். இதை கேட்டு வேதனையுடன் வீட்டுக்குள் வந்தான் செல்வம். அப்பா, இந்த வாரம் சம்பளம் கட்டணும், பணம் கொடுப்பா என்று கெஞ்சினாள் செண்பகம். சரி, கட்டிடலாம், ராத்திரி பணம் வாங்கிக்கோ என்று ஆறுதலுக்காக ஏதோ சொல்லி முடித்தான் செல்வம். ராத்திரி மட்டும் பணம் எங்கிருந்து கொட்டுமாம்? கனகாவின் நக்கல். செல்வத்தின் அன்றாட வாழ்க்கை காலை 7 மணிக்கு ஆரம்பித்து நடியிரவு வரை நீடிக்கும். பிரதான ரயில் நிலையங்களில் சவாரியை தேடி நட்சத்திர ஹோட்டல்கள், விமான நிலையம் போன்ற இடங்களில் காத்திருந்து மறுபடியும் நட்சத்திர ஹோட்டல்களுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவான். ஒரு நாள் இரவு ஒரு ஹோட்டலில் இருந்து வந்த சவாரி மிகவும் வசதியான புள்ளியாக இருந்தான். அவன் போட்டிருந்த உடையும் கடியாரமும் அவன் வசதியை எடுத்து காட்டின. அவன் காரில் வரும்பொழுதே தமிழ் கவிதை ஒன்றை முணுமுணுத்துக் கொண்டே வந்தான். அடையாறு பகுதியில் உள்ள சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்றுக்கு போகச் சொன்னான். அந்த முகவரியில் பெரிய பங்களா ஒன்று இருந்தது. வாசலில் கூர்க்கா காவல் இருக்க உள்ளே போட்டிக்கோவில் 3 நடுத்தர வயது பெண்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே ஹாலில் பெரிய விநாயகர் சிலை ஒன்று மாலையுடன். இந்த இடத்தை தெரிந்து வைத்துக்கொள், யாராவது கேட்டால் தங்குவதற்கு எல்லா வசதிகளுடன் எல்லாம் கிடைக்கும். இதை நடத்துபவர்கள் பழைய பெயர் போன வசதியான பெரும் பெண் புலிகள். சர்வீஸ் அபார்ட்மெண்ட் என்ற பெயரில் விபச்சார விடுதியை கூட்டாக நடத்துகிறார்கள். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு பெண்மணி வெளியே வந்து வந்தவனை வரவேற்றாள். வாங்க மைனஸ் சார், ரொம்ப நாளா காணோம் என்று விசாரித்தாள். பிறகு செல்வத்தை பார்த்து, டிரைவர், யாராவது வசதியான பார்ட்டி இது மாதிரி வந்தா கூட்டிட்டு வாங்க, இங்கே எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு நல்ல கமிஷன் கொடுப்போம் என்றாள். வந்தவன் டாக்ஸிக்கு வாடகை கொடுக்கும் போது ஒரு 500 ரூபாய் நோட்டை நீட்டினான். வாடகை போக பாக்கியை நீயே வைத்துக்கொள் என்றான். அந்த கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரை சம்பாதித்த மகிழ்ச்சியில் செல்வம் வீடு திரும்பினான். விடிந்தவுடன் செண்பகத்திடம் பள்ளிக்கு பணம் கொடுத்துவிட்டு காரை துடைக்க ஆரம்பித்தான். காரின் பின் சீட்டில் ஏதோ ஒரு காகிதம் இருக்க அதை எடுத்து பார்த்தான். ஒரு தமிழ் கவிதை கையால் எழுதப்பட்டிருந்தது. கவிதையின் தலைப்பு விலை மாது. முந்தைய இரவில் கவிஞன் சென்ற இடமும் விட்டு சென்ற அவன் கவிதையும் மிகவும் பொருத்தமாக இருந்தன. அவன் படித்த வரிகளில் கவிஞன் விலை மாதின் வேதனைகளை விவரித்துவிட்டு முடிவில் அந்த தொழிலே அழிந்து போக வேண்டும் என்று எழுதிவிட்டு பிறகு அவனே அதை தேடி போகிறான். இப்படி மாறுபட்ட பரிமாணங்களை கொண்ட மனிதர்கள் வந்து போகும் இடங்களில் பணம் எண்ணி அளக்காமல் கொட்டி அளக்கப்படுகிறது. உல்லாச தேவைகளின் கட்டாயத்தால் மனச்சாட்சிக்கு சமாதி கட்டிவிட்டு பணத்தை தகாத முறையில் சம்பாதித்து உல்லாச வாழ்க்கைக்கு அதை வீணாக்குவது இன்றைய நாகரீகத்தின் அடையாள சின்னங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சமுதாயம் பதவி கொடுத்து தலைவர்கள் ஆக்குவதும் சர்வசாதாரணமாகி விட்டது. இன்றைய நடைமுறையில் மனச்சாட்சிப்படி அன்றாட வாழ்க்கை நடத்துவது சாத்தியமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்பொழுதெல்லாம் செண்பகத்தின் மேல் படிப்பும் கல்யாணமுமே செல்வத்தின் கண்முன்னே காட்சியாக தாண்டவமாட அதற்கு தீர்வு காண ஒரே வழி மனச்சாட்சியை அடக்குவது. பணம் விளையாடும் இடத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. மனச்சாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உல்லாச கூட்டத்திற்கு சேவை செய்ய செல்வம் முடிவெடுத்தான். மறுநாளிலிருந்து இரவு நேரங்களில் நட்சத்திர ஹோட்டல்களில் வசதியான சவாரிகள் அதிகமாக கிடைக்க அந்த விடுதிக்கு அதிக சேவை செய்தான். சவாரிகளின் அன்பளிப்பும் விடுதியின் கவனிப்பும் செல்வத்தின் அன்றாட வருமானத்தை பல மடங்கு பெருக்கியது. இந்த திடீர் வருமானத்தின் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியது செல்வத்தின் குடும்பம். புது கலர் டிவி, மிக்சி, கிரைண்டர், கேஸ் சிலிண்டர் இவையெல்லாம் வசதியின் அடையாளங்களாக வீட்டை நிரப்பின. ஒரு நாள் இரவில் விமான நிலையத்திலிருந்து சவாரி ஒன்றை இறக்கிவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான். விழுதி தெரு வழியாக வரும்பொழுது அந்த பங்களாவின் முன் ஒரு காரில் இருந்து ஒரு நடுத்தர வயது பெண் மயக்க நிலையில் இறக்கப்பட்டு அவளை ஒரு முரட்டு ஆள் தூக்கி கொண்டு உள்ளே செல்வதை கவனித்தான். காரை ஓட்டி வந்த டிரைவர் மாத்திரம் வெளியிலேயே நின்றிருந்தான். செல்வம் அவன் அருகில் சென்று, யார் அது மயக்கமாக உள்ளே கொண்டு போனாங்க என்று கேட்டான். நீங்க யாரு என்று பதிலுக்கு அந்த டிரைவர் கேட்க, செல்வம் தானும் ஒரு டாக்ஸி டிரைவர் என்றும் அந்த இடத்திற்கு கிராக்கிகளை அடிக்கடி கொண்டு வருபவன் என்றும் அறிமுகப்படுத்தி கொண்டான். இப்போ மயக்கி கடத்திக்கிட்டு வந்த பெண்ணை இந்த விடுதியிலே வாங்கி அதுக்கு நல்ல பணம் கொடுப்பாங்க, என் பங்குக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவரின் பதில் செல்வத்தை மேலும் கேள்வி கேட்டு அதில் பெரிய தொகையும் அடிக்கடியும் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டான். டிரைவரின் இந்த விவரங்கள் செல்வத்தின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. ஒரு பெண்ணை கடத்தி மயக்கி பிறகு அவளை இவர்களுக்கு விற்க வேண்டும், இவையெல்லாம் அவ்வளவு எளிதாக அவனால் செய்ய முடியுமா என்ற கேள்வியை நினைத்து பார்க்க கூட விரும்பவில்லை. கணிசமாக விரைவில் கிடைக்கும் பணம் தான் அவனுக்கு பெரியதாய் தெரிந்தது. அடுத்தவனால் முடியும் போது நம்மால் ஏன் முடியாது என்ற ஒரு அசட்டு துணிச்சல். இதில் அடங்கி இருக்கும் பாதகமான பின்விளைவுகளை பற்றி அவன் மனச்சாட்சி எச்சரித்தும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற இது மாதிரி செயல்களை துணிச்சலாக செய்ய வேண்டும் என்பது அவனுடைய புதிய வேதாந்தம். இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு எதிரான மனசாட்சியின் குரல் ஆழமாக புதைந்து விட்டது. சமுதாயத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்பது எழுதப்படாத நீதிதான். ஆனால் சாமியார்கள் சிலர் கூட கடவுளின் பெயரால் சமுதாயத்தை ஏமாற்றி வசதியாக வாழும்போது தன்னை நம்பியிருக்கும் குடும்பத்தின் எதிர்கால வாழ்விற்காக திட்டத்தை செயல்படுத்துவதில் என்ன தவறு? முந்தைய தலைமுறை சமுதாயங்கள் நியாயத்துக்கும் பண்பாட்டுக்கும் புறம்பான செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்களை தண்டித்து தலைகுனிய வைத்தது, அதனால் மனச்சாட்சிக்கு பயந்தார்கள். ஆனால் இன்றைய சமுதாயமோ அவர்களை தலைவர்களாக்கி முக்கிய பதவிகளையும் கொடுக்கிறது. அந்த இரவு விடுதியில் சவாரியை விட்டுவிட்டு வெளியே வரும்பொழுது கார் ஒன்று வந்து நின்றது. வாசலில் இருந்த கூர்க்கா உள்ளே வேலையாக சென்றிருந்தான். செல்வம் சிறிது மறைவாக இருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தான். அன்று வந்த அதே கார், அதே டிரைவர். அவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இன்னும் ஒரு கணத்தில் சவாரியா? நல்ல பணமாச்சே. இவனும் இது மாதிரி ஒரு விடுதியை விரைவில் நடத்தி பணத்தை கொட்டி அளப்பான் என்று பெருமூச்சு விட்டான். பின் சீட்டிலிருந்து ஒரு ஆள் இறங்கி உள்ளே இருந்த இளம் பெண்ணை மயக்க நிலையில் இறக்கி கொண்டிருந்தான். தானும் இது மாதிரி வேகமாக செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த பெண் மஞ்சள் சுரிதார் அணிந்திருந்தாள். அவளை இறக்கினார்கள். ரோடு விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் அவள் முகம் நன்றாக தெரிய செல்வம் நிலைகுலைந்து போனான். அவன் நெஞ்சம் வெடித்தது. யாரோ சம்மட்டியால் தலையில் அடிப்பது போன்ற உணர்வு. கைகால்கள் சக்தி இழந்து ஆடி போயின. கண்களில் கண்ணீர் மல்க துக்கம் தொண்டையை அடைக்க, விட்டுடுங்கடா, அவன் என் பொண்ணுடா என்று ஆவேசத்தோடும் பாசத்தோடும் அலறினான். வேகமாக வந்து அந்த ஆளிடமிருந்து செண்பகத்தை ஒரே மூச்சில் வாங்கி வலிக்கும் மனத்துடன் அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு காரை நோக்கி ஓடினான். அந்த ஆளும் டிரைவரும் பயந்து காரில் ஏறி அந்த இடத்தை விட்டே மறைந்தனர். பாசத்தை கொட்டி வளர்த்த சொந்த மகளை விபச்சார விடுதியின் வாசலில் வெளிப்பொருளாக பார்த்த காட்சி, மனச்சாட்சிக்கு எதிராக அதே தொழிலில் சம்பாதிக்க தான் திட்டமிட்டது எவ்வளவு கேவலமானது என்று மனம் கூக்குரலிட்டது. வீட்டு வாசலில் காரை நிறுத்தினான். காரின் சத்தம் கேட்டு கனகா வாசலுக்கு ஓடி வந்து, செண்பகம் பள்ளிக்கூடத்திலிருந்து இன்னமும் வரலேங்க, எத்தனை தடவை உங்களை செல்போன்ல கூப்பிட்டேங்க என்று பதறினாள். செல்வம் எதுவும் பேசாமல் செண்பகத்தை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் போனான். என் செல்போன் சார்ஜ் எல்லாமே இருந்துச்சு, பயப்படாதே, செண்பகத்துக்கு ஒன்றும் ஆகலே, மத்தியானம் சரியா சாப்பிடல போல இருக்கு, மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துட்டா, நல்ல வேலை நான் அந்த பக்கம் போனதுனாலே கூட்டம் இருந்த இடத்திலே பார்த்து கூட்டி வந்தேன். இந்த பொய்யை சொல்வதற்குள் செல்வத்தின் முகம் வெளுத்து விட்டதை கனகா கவனிக்காமல் இல்லை. படுக்கையில் படுத்த செல்வத்தின் கண்முன் அன்று இரவு விடுதியில் நடந்த அந்த கோர சம்பவம் நிரந்தரமாக நின்றது. அவன் மனச்சாட்சியின் முன் இன்று ஒரு குற்றவாளி. 10 நிமிடங்கள் முன்னாலேயோ பின்னாலேயோ விடுதியிலிருந்து செல்வம் கிளம்பியிருந்தால் செண்பகம் சின்ன பின்னமாகி இருப்பாள். மறுநாள் காலை எழுந்தவுடன் செண்பகம் நடந்ததை விவரமாக கனகாவிடம் எடுத்துச் சொன்னாள். பள்ளியிலிருந்து திரும்பும்பொழுது நடுவழியில் யாரோ ஒருவன் அப்பாவை ஒரு லாரி அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு சொன்னான். காரில் ஏறி சீக்கிரம் போகலாம் தான், முகத்திலே துணியாலே அழுத்தினதும் நான் மயக்கமானேன் என்றாள். யாரோ மனசாட்சி இல்லாதவங்க தான் செண்பகத்தை கடத்தி விற்க முயற்சி செஞ்சிருக்காங்க, அவன் கையும் காலும் விளங்காம போகணும். ஆத்திரத்தின் சிகரத்தில் கனகா அலறினாள். கனகா சொன்னதெல்லாம் தன்னை குறிவைத்து சொன்னது போல செல்வத்தின் மனதிலே ஒரு குற்ற உணர்ச்சி. முந்தைய இரவின் கோர அனுபவம் அவன் மனநிலையை பாதித்தாலும் மனச்சாட்சி என்பது ஒவ்வொரு மனித உள்ளத்தில் இருக்கும் உருவமற்ற உன்னத வழிகாட்டி என்பது அவனுக்கு புரிந்தது. ஒளிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், போஸ்டன்.